நலந்தான் இயலாத சிறியேன் அப்படின்னா என்ன நலந்தான் இயலாத அப்படின்னு கேட்டா பின் இருந்து புஸ்தகம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னே சொன்னேன். என்ன நலந்தான் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம். பெருமானி எந்த ஒன்றுக்கோ எதற்கெல்லாம் கசிந்து விடுகிறோம், ஆனா உனக்கு கசிந்து உருகணும். அப்படி உனக்கு கசிந்து உருகுதல் இருக்குதே அதுதான் இந்த ஆன்மா பெற வேண்டிய நலம். இந்த நலத்தை எனக்கு சிறிது கூட தெரியல. அந்த நலந்தான் இயலாத சிறியேன். அப்போ உன்னை நான் நினைந்து நினைந்து உள்ளுருகும்படியாக இருக்கின்ற நிலை எங்கு வருகிறதோ அன்றுதான் இந்த ஆன்மா நலம் பெறுவதற்குரிய வழி. அந்த மாதிரி நலம் பெறுவதற்குரிய வழியாக இருக்கிற அந்த உள்ளுருகின்ற அமைப்பு இருக்கு, உள்ளத்துல உருகின்ற நிலைமை இருக்கு, அது எனக்கு சிறிது கூட வாய்க்கிலேயே பெருமானி வாய்க்கிலேயே அந்த நன்மை தெரியாத சிறியவனா இருக்கிறேனே என்று சொல்லுகிறார். அப்போ என்ன நன்மை அவர்கள் இவர் பெருமான் வந்து என்ன கருணை செய்திருக்கிறார் அந்த ஆன்மாக்களுக்கு அப்படின்னு கேட்டா அவருக்கு மட்டுமல்ல நமக்கெல்லாம் செய்திருக்கிறார், எல்லா உயிர்களுக்கும் செய்திருக்கிறார். ஒரே சேரும் 84,000 யோனி பேதமாக இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் செய்திருக்கிறார். என்ன இங்கதான் சைவ சித்தாந்தம் நமக்கு நினைவு பண்ணும். நம்முடைய சைவ சித்தாந்தம் போல மிக அருமையான நுட்பமான கருத்துக்களை சொன்னது வேறு இல்லை என்றுதான் சொல்லுகிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் இந்த பிறப்பதற்கெல்லாம் முன்னிருந்த நிலை என்ன, இந்த பிறப்பு ஏன் கொடுக்கப்பட்டது, இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், இதற்கு பின்னே நிலைமை என்ன, மூன்று நிலை சொல்லுகிறோம். அப்போ பிறப்பதற்கெல்லாம் பிறப்பதற்கு போன ஜென்மம் இல்ல, அதுக்கு முந்தைய ஜென்மம் இல்ல, அதுக்கு முந்தைய ஜென்மம் இல்ல, முதல் பிறப்பு எடுக்கிறோம் இல்ல, என்னைக்கு எடுத்தோமோ என்னைக்கு எடுத்தோமோ
மாட்டார் கையூட்டு கையூட்டு வாங்கி அதெல்லாம் அதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிற யோகியதையே வேறவன். அதனால சுத்திரபுத்திர கிடையாது, அதனால எழுத்தாணி வச்சுட்டு என்னமோ இந்த ஆன்மாவை கரையேற்றும்படியா பாவானி எங்களுக்கு புத்தியும் கொடுக்கணும், அந்த கணக்கில் வர வரும்படியாகவும் செய்யணும் என்று நம்ம வைக்கிறோம், அப்படி செய்யறோம். ஆகவே இந்த மாதிரிதான் நமக்கெல்லாம் இந்த உணர்வு பிறவு எத்தனை பிறவியோ அத்தனை பிறவியெல்லாம் இல்லாமல் தொடக்க காலம் என்று இதை பத்தி பேசுறது நம்முடைய சித்தாந்தம் தான் பேசுறது. தொடக்க காலம் எத்தனை நூற்றாண்டுகளோ தாண்டி அப்ப இந்த ஆன்மா எப்படி இருந்தது, எப்படி இருந்தது என்பது பத்தி அருமையா சொல்லப்படும். எப்படி இருந்தது சித்தாந்தம் படித்த நமக்கு தெரியும் ஆன்மா எப்படி இருந்தது, என்ன வேணுங்க எப்படி இருந்தது, இந்த உயிர் இந்த உயிரோடு ஒரு இருள், இந்த உயிரோடு இது அந்த இருளானது பிணைந்திருந்தது சேர்ந்திருந்தது. அந்த இருள் என்பது என்ன என்றால் நம்முடைய சித்தாந்தம் என்ன சொல்லிட்டு ஆணவம் என்று சொல்லிட்டு ஆணவம். இந்த ஆணவம் ஆணவம்னா என்ன, ஆணவம்னா என்ன, இப்ப நம்ம மொழிகள் சொன்னா திமிர் அல்லவா, திமிர்னா என்ன, ஆணவம் கூடாது, ஆணவம்னா திமிர், திமிர்னா ஆணவம். பிள்ளைகளை சொல்றது திமிர் பிடிச்சலையுது சொல்ல சொன்னதை கேக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அந்த ஆசீர்வாதம் பெற்றிருப்போம் அந்த காலத்துல. அதுல இந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றுப்போம், அப்பா அம்மா எல்லாம் இது இல்ல இருந்தாங்கன்னா பண்ணாத கொடுத்து பண்ணான்னு சொல்லுவாங்க, இல்ல நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்ல அவங்க எல்லாம் இப்ப. அதனால இங்க இந்த ஆணவம் அல்லது திமிர் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா எதெடுத்தாலும் யான், எதெடுத்தாலும் என்னது என்று நினைக்கிற நினைவு இருக்குதே அதுதான் ஆணவம் அல்லது திமிர் என்று சொல்வது. இந்த ஆணவம் என்ற ஒன்று உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவமும் அந்த உயிரோடு சேர்ந்திருக்கிறது என்பது நம்முடைய சித்தாந்தம். சித்தாந்தம் இவங்களெல்லாம் படிச்சிருப்பாங்க இங்க நம்ம நம்ம இவர் தானே வராது, இவர் பேரு என்ன ஆளாள சுந்தர வரார், வயசான பெரியவர் எல்லாம் எல்லாம் படிச்சு கிடைச்சிட்டு பது வருஷம் படிச்சுட்டு வந்து சொல்வார் தேவையாபுரம். அதனால இந்த உயிர் என்றோ அன்றுதான் அன்றே அந்த ஆணவம் இருந்தது. நம்மால சும்மா இருப்பானா? அது அது ஏன் வந்ததிய? இந்த உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவம் ஏன் இருக்கணும்? ஏன் உயிர் தன்னந்தனியா இருந்துட்டன? உயிர் தன்னந்தனியா இருந்ததுன்னா இந்த பெருவியே கிடையாது நமக்கு, இந்த பிளவு சீப்பாடு கிடையாது. இந்த பாழா போன ஆணவங்கிற ஒன்று சேர்ந்திருந்ததுனால தான் இவ்வளவு நமக்கு வினையும். சரி, அது ஏன் சேர்ந்திருந்தது? தெரியாது சார், தெரியாதுன்னு சொல்றது இல்ல. அந்த எதிர்நீச்சலான ஒரு கேள்வி போடுவாங்க. என்ன எதிர்நீச்சல்னா, விளையாட்டுக்கு விளையாட்டாம இருக்கும், ஆனா வினயத்துக்கு வினயமா இருக்கும். ஒருத்தர் கேக்குறாங்க, ஏ சார், திருவண்ணாமலையில ஒரு நாளைக்கு காலையில சாயந்தரத்துக்குள்ள எத்தனை பறவை பறக்குது? கேக்குறேன். கேள்வி என்ன வந்திருக்குது? எத்தனை பறவை? உடனே அதுக்கு நம்ம தெரியாதுன்னு சொல்ல வேண்டியல. சரி, திருவண்ணாமலையில பகலிரவாக எத்தனை கொசுக்கள் பறக்கின்றன? நீ என்னப்பா, நீ உன்ன கொசுக்கள் பறக்கிறத சொல்ல முடியுமா? ஆனா நீ உன்னு என்னப்பா பறவை பறக்கிறத சொல்ல முடியுமா? போடான்ற விளையாட்டு. இந்த விளையாட்டை பெரியவங்க பண்ணிருக்கிறாங்க. திருவள்ளுவரே பண்ணிருக்க, திருவள்ளுவரே பண்ணிருக்க. சிவ சிவ ஐயா, ஞானிகளுடைய பெருமையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். மூணாவது அதிகாரம், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமைன்னா எல்லாவற்றையும் தொடர்ந்து வாழ்கின்ற நல்ல ஞானிகளுடைய பெருமை. எனவே அந்த ஞானிகளுடைய பெருமையை சொல்லுங்க. ஏப்பா, ஞானிகளுடைய பெருமையை நான் சொல்ல முடியுமா? கேட்டுவிட்ட கேள்வியா? தெரியாதுன்னு சொல்ல வேணாம். நல்லவா, அதுக்கு என்ன பண்ணுங்க? சரி, ஞானிகள் பெருமையை நான் சொல்லுகிறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. என்னன்னா, இதுவரை இந்த உலகத்துல பிறந்து இறந்த உயிர்கள் எத்தனை அப்படின்னு கேட்டார். சிவ 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 சிவ, இது சொல்ல முடியுங்களா அப்படின்னாரு. இவர் சிவ 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 நீத்தார் பெருமையை சொல்ல முடியுங்களா? என்னையா கிச்சி சிதம்பரம் மாதிரி பண்ணாரு விளையாட்டு. துறந்தார் பெருமை துணைக்கூறின், இந்த உலகில் நீத்தார் துறந்தவருடைய பெருமையை என்னுடைய அளவை எப்படி என்ன என்ன கேட்டால், பையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டு. இதுவரைக்கும் இந்த உலகத்துல எத்தனை பேர் இறந்தாங்கிற கணக்கு இருந்ததுன்னா நானும் நீத்தார் பெருமை சொல்லலாம். அதுக்கு கணக்கு சொல்ல முடியாது, இதுவும் பெருமை சொல்ல முடியாது. அப்ப ஞானிகளுடைய பெருமை அவ்வளவு உயர்ந்தது. எனவே ஆதி பகவன் முதற்றே உலகு என்றெல்லாம் சொன்னார். எனவே இப்பொழுது அதனால நமக்கு இந்த உயிர் என்னன்னு கேட்டா, உயிர் என்றோ அன்றே அந்த ஆணவமும் சேர்ந்து இருக்கிறது என்று சொல்லும் போது அது ஏன் சார் சேர்ந்தது? அதுதான்ப்பா தெரியல. சேர்ந்தாலடா அந்த உயிர் என்றோ அன்றே அதோட சேர்ந்திருக்குன்னா பார்த்தாங்க. இதை விளக்கணும் யாரு? இருபதாம் நூற்றாண்டு ஆளுக்கு நமக்கு விளக்கணும் அல்லவா? அது விளங்கலன்னா பாத்தீங்களா, சேவை சித்தாந்தத்துல எடுத்தெடுப்புலயும் தகராறு தான் இருக்கு. நின்றுவாங்க, சும்மா இருப்பானா நம்மளு அல்லவா? அது ஏத்துக்கிறானா இல்லையா ஆப்பு வச்சிருவான். அது தமிழனுடைய ரொம்ப ரொம்ப காலமா செஞ்சிட்டு இருக்கிற வேலை. ஆமா, தான் செய்ய முடியவும் முடியாத செஞ்சதை அழைச்சு விட்டுருக்கும் அதுல இன்பம். அதனாலதான் அப்படி எல்லாம் போனோம். என்ன அப்படி இருக்குமா? நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த பேரறிவும் அந்த பெரும் அந்த எண்ணமும் இருந்திருந்தா நேரம் எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாம் எங்கேயோ இருக்கணுமே. இந்த மாதிரி எல்லாம் கேடான என்ன பின்னால வர வர வந்ததுனால போயணும். சரி போட்டும். அதற்காக என்ன பண்ணாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. சித்தாந்த சாஸ்திரம் நீங்க படிச்சிருக்க சித்தாந்த சாஸ்திரம், இந்த உயிர் என்றோ அன்றே ஆணவம்ங்கிறத விளக்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏ தம்பி, நெல்லு இருக்குது. ஆமா, அதுல ஏன் உமி சேர்ந்தது அப்படின்னு கேட்டான். நல்லாலப்பா, நீ நெல்லுனாலே மேல உமி உள்ள அரிசி இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அப்படின்னாரு. உயிர் என்றாலே அது ஆணவம் என்று அந்த உயிரோட சேர்ந்தது. நெல்ல மறுப்பீங்களா? நெல்லுன்னு என்ன அர்த்தம்? மேல் உமியும் உள்ளே அரிசியும். அந்த மேல் எதுக்கு உமி சேர்ந்தது அப்படின்னா, அடரா இரவிலே நெல்லுன்னா அதான் தானா? நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதந்து தொன்மையே. எதும்பி, நெல்லுக்கு உமி என்னைக்கு சேர்ந்தது? நெல்லுனாலே உமியோடு சேர்ந்துதான் இருக்கும், அரிசி உள்ள இருக்கும். அதுபோல செம்புனாலே அதுல களிம்பு இருக்கும். ரெண்டு நாளைக்கு வளர்க்கலன்னா மூணாவது அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கண்டங்கரையேன்னு இருக்கே, முதல்ல ரெண்டு கழனி ஊத்து வெயில்ல வையே நல்லா அரை ஒரு மணி நேரம் இருக்கட்டேன், அப்புறமேல எடுத்து போட்டு கழுவுனா தான் அந்த களிம்பு போகும். சரி போச்சு, அப்படியே இருக்கும்போது மீண்டும் வந்துடும். அப்ப செம்புல ஏண்டா அந்த அழுக்கு கழும்பு வந்தாரு, செம்புனாலே அதுக்கு இயல்பு கழிம்பு வர்றதுதான், நெல்லுனாலே உள்ள அரிசியோட மேல உமி இருக்கிறது தான், அப்ப உயிர்னாலே அது ஆணவத்தோடு இருக்கிறது தான். இப்படி சொல்லிச்சு சித்தாந்தம். என்ன பண்ணுவாங்க அவங்க விளக்கறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஆமா, எங்கன வந்ததுன்னு கேட்டானா, நெல்லு குமியப்ப எங்கன வந்ததுன்னு கேள்வி விட்டுவாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் இயல்பு சித்தாந்தம். இப்படித்தான். ஆனா இது தொடக்கத்தை இன்னைக்கு எல்லா சமயங்களுக்குமே தொடக்க நிலை சங்கடம் தான், தொடக்கத்தில் சங்கடம் தான். எதிரே ஒரு நம்பிக்கை தான் வச்சுக்கணும். இப்ப நம்மோட கூட இருக்கிறாங்க யாரு, வேதாந்திகள், அவங்க பிரம்மம் என்ற ஒன்றுதான், அதுல இருந்துதான் எல்லாம் உயிர்கள் வந்தன. பிரம்மத்திலிருந்து உயிர் வந்தா ஏன் இவ்வளவு சீ பண்ணும்? அதான் மாயை. சீ கொள்றது எங்க இருந்து வந்தது? அது மாயை. அங்கதான் தகராறு, தொடக்க எல்லாருக்குமே தகராறு. அதே போல முடிவு, இந்த ஆன்மா எல்லாம் கடந்து கடைசியில எப்படி இறைவனோட இருக்கும்? இறைவன் அங்க இருப்பார், எங்க திருமால் அங்க இருப்பார், இந்த ஆன்மாக்கள் வைகுண்டத்துல போய் தங்கி இருக்கும். அப்போ திருமால் அங்கே அம்மாவோட லட்சுமியோட இருப்பா, இந்த ஆன்மா அங்க இருக்கும். அவங்கதான் என்னது, முத்தி நிலையிலும் கூட இறைவன் வேறு உயிர் வேறாக இருக்கும் என்று முடிச்சுட்டாங்க. இவங்க வேதாந்திகள், பிரம்மத்திலிருந்து அந்த உயிர்கள் வந்தது மாயினால, இதெல்லாம் தீங்கெல்லாம் நீங்க பிறகு மீண்டும் பிரம்மமாவே ஆயிடும், பிரம்மமாவே ஆயிடும். நாங்க அப்போ உயிர்கள் ஆண் இறைவனாகவே ஆயிடும் தாங்க, அது முத்தி இல்லை. இவங்க எங்க திருமால் பள்ளி கொண்டிருப்பார், சீதா பெருமாட்டியோடு இந்த ஆன்மா அங்க இருக்கும், ரெண்டாகவே இருக்கும்னு சித்தாந்தம். இரண்டும் அல்ல, ஒன்றும் அல்ல, அதான் தகராறு. ஏன்னு கேளுங்க, ஒன்று நாளும் விளங்கிட்டு எழுந்திரிச்சிருவான், ரெண்டு நாளும் போகும் அப்படியான்ட்டுவான், இரண்டும் அல்ல ஒன்றும். அதுதான் அவங்க சித்தாந்தம். எப்ப எடுத்தாலும் ஏதேன்னு இந்த மாதிரி பண்ணி தொலை சொல்றீங்க, அது எங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. ஆமா, இப்ப ரெண்டு நாளும் விளங்குது, ஒன்று நாளும் விளங்குது, இரண்டும் அல்ல ஒன்றும் அல்ல. தலையை சுத்துவது சார் வேணாம், சித்தாந்தம் உங்க சித்தாந்தம். தலையை சுத்துவது அப்படின்னு இல்லப்பா, நாங்க நான் ஒரு ரோமே சொல்றது, எனக்கு மீசம் முடிச்ச பிள்ளைகளோடவே இருந்துட்டோமா நாங்க, அதனால இங்க வாடா சினிமாவுக்கு போறீங்களா? போவோம் சினிமாவில் வந்து எப்போ போயிங்க? நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே தான் போவோம். சரி, போனேன் 10 நிமிஷம் முன்னே முடிச்சுட்டு முன்னே லைட்லாம் எரியும், முறுக்கு வைப்பான், அது வைப்பான், இது வைப்பான், சோடா வைப்பான், எல்லாம் வைப்பான். இங்கே சின்ன இது மொட்டை பெஞ்சு, இப்போல்லாம் என்ன ரகம் இருக்கோ, முன்னெல்லாம் வந்து என்ன பெஞ்சு, அப்புறம் என்ன காலரி, அப்புறமேல சேர்லாம் முன்ன சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேலே இதெல்லாம் கூட அருமையா அல்லவா? நாங்கள்லாம் சினிமா போய் அறியேன். அப்படி சினிமா வரும்போது இப்படி உட்காந்துருக்கீங்க, அந்த 10 நிமிஷம் வரைக்கும் முன்னால் விளக்கெல்லாம் எரியுது, எல்லாம் சோடாகடா எல்லாம் விற்குது, எல்லாம் வேண்டியதெல்லாம் உங்களுக்கு சென்றதெல்லாம் விற்குது இல்லைங்களா? அப்புறம் மெதுவாக 2 லைட் ஆஃப் ஆகுது, 1 லைட் ஆஃப் ஆகுது இல்லைங்களா? முழுதும் லைட்டே முழுதும் போயிடுது. அப்புறம் யாரு இவங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் சரிங்களா? அந்த பழைய ஆட்கள் தான் எங்களுக்கு தெரியுது, புதாலெல்லாம் தெரியல சரிங்களா? எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்னு தெரியுது. அது முன்னே இங்க கேட்டு பாவது என்ன கிருஷ்ணன், அது அது ரொம்ப தொடக்க செட்டு, ரொம்ப ரொம்ப வயசானவங்க 70-85 தானவங்க. அப்பன்னு கேட்டா எம்கேடி பாவது இருக்குதுன்னு சொன்னா, ஏறத்தால சைக்கிள்ல வந்து 40 மைல் போய் பார்த்தவங்க கூட உண்டு அந்த காலத்துல. ஆமா, அன்னைக்குதான் கைலாசம் போயிட்டு வந்தா அர்த்தம் எம்கேடி. எம்கேடி என்எஸ் கிருஷ்ணன் இருந்துட்டா அந்த படம் நடிச்சுட்டாங்கன்னா, அது வந்து 40 மைல் 50 மைல் சைக்கிள்லயே போய் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிலாம் அப்படிலாம் பித்துக்கள் இருந்தாங்க. அடுத்த செட்டு தான் எம்ஜிஆர் இந்த சிவாஜி கணேசன் அல்லவா? இப்ப எல்லாம் தெரியல, யார் யாரோ சொல்றாங்க அல்லவா, ரஜினி அது இதெல்லாம் சொல்றாங்க, வல்லார் வாய் கேட்டு உனக்கு தெரியும், உங்ககிட்ட கேட்டுங்க விட்டுருங்க. இப்படி வருது இல்ல, உங்களுக்கு வேண்டியவங்க வர்றாங்க, வந்து நடிக்கிறாங்க. நடிக்கின்ற பொழுது என்ன கேட்டா, நடிப்பதை பார்க்கும் போது இவங்க தன்னுடைய ஆர்வமா இருக்கான்ல, ஆர்வமா பல பேர் அப்படியா இருக்கும். அவர் வந்தவொடனே கைதட்டி ஆஹா போனது, அப்படி அவர் போனார்னா இவரும் போறான். அது சில கொலைகள்லாம் நடந்ததுன்னு சொன்னா பாருங்க அப்படின்னு. அப்போ இத்தனை பேர் இருக்கீங்களே, இத்தனை பேரும் நீங்க ஒன்றா இருக்கிறீங்க, எதோட அந்த நடிப்பு கலையிலே அவர் செய்த அந்த கூட போகும்போது அவன் அப்படி குத்தும் போது யார் குத்துனா, இங்க இருக்கிற 3000 பேரும் குத்தி இருக்கிறான். என்ன லாபம்டா, என்ன லாபம் தாடா, இப்போ நீங்க அங்க இருக்கிறது 30,000 பேரா இருந்து குத்துறது ஒரு ஆளா இருந்தா கூட அந்த 30,000 பேருடைய எண்ணமும் எங்கே அமைந்திருக்கிறது? அந்த ஒரே ஒரு குத்துல அமைஞ்சிருக்கு. இப்ப இது ஒன்றா வேறா? ஒன்றல்ல. ஏன்னா 30,000 பேர் இது குத்துற மாட்டேன். வேறா இருக்கீங்களா? இல்ல. ஏன்? அப்ப எங்கேயாவது பையில விட்டு உங்களை இருந்து 500 ரூபாய் பணம் செலுத்தா கூட தெரியாது. சரிங்களா? பின்னாலதான் செய்யுமே தவிர. சரி, அப்ப அப்ப வேறா இருந்தீங்களா? இல்ல. வேறாவும் இல்ல. ஏன் பையில இருந்து பணம் எடுத்துட்டு போயிட்டான்னு தெரியல. ஒன்றாகவும் இல்ல. ஏன்? நான் நடக்கிறது இடம் அங்கே, இவர் இங்க இருக்கிறான். அந்த அனுபவத்தினாலே தன்னுடைய ஆன்மா அதிலேயே பதிந்துட்டது. அதுபோலத்தான் முத்தி நிலையிலே எங்கள் பெருமான் இருப்பார். அந்த பெருமானுடைய திருவடியில இந்த ஆன்மா அழிந்து நிற்கும். அல்லவா? அவன் தருகின்ற அந்த அருளாரமுதத்தை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கும். வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரி விழுங்கினேன் விக்கினேன் திருவாசகம். அதனால பெருமான் தருகின்ற அந்த இன்பத்தை, பேரின்பத்தை வழங்கிக் கொண்டே இருக்க இந்த ஆன்மா நுகர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப வழங்குகின்றவன் இறைவன், அதை உண்பது ஆன்மா, வேறுதான். ஆனா அந்த உண்ணுகின்ற பொழுது அந்த இறைவன் தான் வழங்குகின்றான் என்பது கூட தெரியாம தன்னை அறியாம சாப்பிட்டு இருக்குமா? அதனால ஒன்று ஒன்று விளங்குதா அல்லவா? அப்ப இருமை என் ஒருமையும் இதான் ஞானசம்பந்தர் சொன்னார். இந்த அத்வைதம்ங்கிற சொல்லுக்கு நம்முடைய ஞானசம்பந்தர் தான் இந்த தமிழாக்கம் பண்ணது. அப்ப இதுக்கு என்னன்னு பேரு? இருமையின் முத்தியில ஆன்மா வேறு, இறைவன் வேறுதான். அப்பவும் முத்தியில விட. ஆனால் ஒருமை என்ன? ஒருமையினர் அவனோடு இருந்து அன்பை இன்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இன்பப்படுவது ஆன்மா, இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பது இறைவன். இந்த இன்பத்தை நுகர்கின்ற பொழுது தான் வேறு என்று தெரியாது, ஆண்டவன் வேறு என்று தெரியாது. அப்படியே அந்தகர்நாதர் போற போக்குல இதை வச்சார். இந்த சித்தாந்த முத்திய வைத்தார். நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய். முருகா, நீ முருகனாக நான் அருணகிரியா இருக்கப்படாதுப்பா. நீ வேறனாதிருக்க முருகனாகிய நீ தனியா, அருணகிரியாகிய நான் தனியா இருக்கக்கூடாது. நீ வேறு, நான் வேறு இருக்கக்கூடாது. நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய். உன்னோடு அப்படி இருந்துகிட்டே திருவடியிலே இருக்குன்னுப்பா. ஈக்குவல் டு இந்த அத்வைதத்தை அப்படி எழுதினார். திருப்புவன் காட்டும் சைவ சித்தாந்தம் என்று ஒரு பிஹெச்டி பண்ணலாம், இன்னைய வரைக்கும் பண்ணலை அவனும். திருப்புகள் காட்டும் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் என்று என்னன்னு அல்லது திருப்பூர் சபையா இருக்கிறது என்ன பண்ணும்? இந்த மாதிரி தலைப்பு கொடுக்கணும் பேச்சாளர்களுக்கு. இங்க சுத்து விடப்படாது. இவன் பேசினதே பேசிட்டு இருப்பான். வேலூர்ல பேசணும், இங்க பேசணும், இங்க பேசணும், ஆட்காடு பேசிட்டு இருப்பான். நான் சொல்ற தலைப்பு பேசுற இல்லன்னா வேணாம் விட்டுரு அப்படின்ட்டு. எந்த திருப்பூர் சபையும் வைக்க மாட்டீங்களே? திருப்பூர் வழங்காது. ஏன் வழங்காது? அப்படி என்னைக்குதான் வழங்கிக்கிறது? கதை சொல்லியே வழங்கிட்டு இருக்கிறத கடைசி வரைக்கும். அஞ்சு ஊர் வேண்டு, இல்லைன்னா வந்து அஞ்சு வீடு வேண்டு, இல்லைன்னா அஞ்சு நல்ல இல்லைன்னா சண்டைக்கு வர்றேன்னு சொல்லு. பாவம் அந்த ஆள், இவருக்கு சண்டைனால பிடிக்காது. அதை பிடிக்க வைக்கிறது இந்த கிருஷ்ண பரமாத்மா. அதனால நானே தூது போறேன்னு சொல்லிட்டு அங்க தூது போனா என்ன சொல்றது? என்னது மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் சொல்லல. அர்ஜுன்கிட்ட போனாங்க, நீங்க தூது போறதை விட என் வில்லே பதில் சொல்லுமேன்ட்டான். பீமன், நீ போறதை விட என் கதையே வேலை செய்யுமேன்ட்டான். சகாதேவன்கிட்ட போனான்னா அவன் ஜோசியமும் தெரியும். அதுதான் சரியான ஆளு. நீ போனா என்ன, போவாட்டி என்ன, இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவ கூந்தல முடிச்சா என்ன, முடிக்காட்டி என்ன, போயா என்ன, இவன் தான் டேஞ்சர். நீங்க போன்னு சொல்றவனும் நல்லவன், வேணான்னு சொல்றவன் நல்லவன், போனா என்ன, இருந்தா என்னங்கிற மாதிரி அவன் தான் டேஞ்சர். நான் கூட வகுப்புல கேக்குறது, ஏப்பா அடுத்த வாரம் தேர்வு வைக்கலாமா அப்படின்னா, சரி ஐயா இந்த ரெண்டு தேர்வு வச்சிருக்காங்கய்யா, ஐயா நீ அடுத்த தடவை மாத்தி வச்சிங்கய்யா என்று சொல்லவும் நல்லவன். ஐயா வச்சிருங்கய்யா நல்லவன், வச்சா வைக்கிட்டு வைக்காட்டி போட்டுமேங்கிறவன். என்ன பண்ணுவேன், இந்த மலையாணிக்கு லீவு போட்டுருவான். எனக்கு இந்த தலைவலியா இருப்பதால் அவன் இந்த டேஞ்சர் அனுப்பவன். இந்த பையங்கிறவன் நல்லவன், வைக்க வேணாங்கிறவன் நல்லவன். இந்த ரெண்டாங்கிட்டா இருக்கான் பாருங்க, அவன் ஆபத்தான பேரு. அது மாதிரி கதை எடுத்தவனும் நல்லவன், வில் எடுக்கிறவன் நல்லவன். இவர் வந்து நீ போ கேளு, இப்படி கேளு, அஞ்சு ஊரு கேளு, அது வேற. இவர் நல்லவரு, நீ போன என்ன, போகாட்டி என்ன, இருந்தா என்ன, போறாதான் பாருங்க. ஏ இனிமே வந்து நம்ம நம்ம இதுல ஒண்ணு தனியா வச்சு, இப்ப எல்லாரும் சேர்த்து வைக்க தனியா வச்சுட்டு போட்டான், எங்கே வெள்ளி தெரியல காணுங்க. இது மாதிரி இந்த பாரத கதை கேட்டே இருக்கிறமே காலங்காலமா. திருப்பூரில் சைவ சித்தாந்த கோட்பாடுகள் வேணாமா? ஆகவே அந்த முத்தி நிலையும் கடினம், இந்த தொடக்க நிலையும் கடினம். எல்லா சமயத்திலும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க, எங்க கர்த்தா ஒரு நாளைக்கு சங்கநாதம் ஊதுவார், அன்னைக்கு இந்த ஆன்மாக்களுக்கு தீர்ப்பு நேருங்கிறார். அது வரைக்கும் இங்க இருக்குதான், அதுக்குள்ளேயே இருக்கிறார். அவங்க சித்தாந்தம் அது. ஏன் சார் கர்த்தா என்னைக்கு ஊதுறது, என்னைக்கு இருக்கிறது, அதெல்லாம் ஊதுவார் தருவார். அங்கேயும் முத்தி நில்ல கஷ்டம்னு. ஆகவே எல்லா மதங்களுக்கும் தொடக்கத்திலும் இறுதியில் தான். சுவிஞான சித்தியார், நம்முடைய சுவிஞான சித்தியார்ல, பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடு வருவிடுனி. எல்லா மதங்களும் தொடக்கத்திலும் கடைசியிலும் தான் தகராறாகும். கல்டா எல்லா மதங்களும் என்ன இதுல தகராறு? தொடக்கமும் முடிவும் தான் தகராறு. இடையில நல்லபடியா இருக்கணும்பா, அப்படி இருக்கணும்பா, கன்னத்துல போடணும், ஆண்டவனை வணங்கணும், பெரியவங்களை வணங்கணும், அது எல்லா மதமும் சொல்லும். இந்த தொடக்கமும் கடைசியும் தான் தகர். ஏன்னா ரெண்டு நம்முடைய ஆன்மாவுக்கு எட்டாத ஒன்று. ஆகவே இப்படி அந்த ஆணவத்தோடு கட்டிருந்த ஆணவம் வேறு உயிர் வேறின்றில்லாதிருந்த தொடக்க நிலை இருக்குதே, அந்த நிலையை ஆண்டவன் மாற்றுவதற்காகத்தான் என்ன பண்றான், இந்த உடம்பை கொடுக்கறான் அல்லவா, உடம்பை கொடுக்கறான். உடம்பை கொடுத்து இதன் வாயிலாக அந்த வினையை நீக்குன்னு நினைக்கிறான், அந்த ஆணவத்தை நீக்குங்கிறான். இவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கிற ஆணவத்தோட மேலையும் சேர்த்து கொஞ்சம் இன்னும் உருண்டை பெருசா ஆக்கிட்டான். அந்தந்த பிறவிலையும் பெருசா ஆக்கி 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 இவ்வளவு பெருசா ஆகி போச்சு. ஏதோ நன்மை செய்யறது இல்லையானாரு, என்னைக்கோ சில நாளைக்கு நன்மை செய்யிருக்கிறான். கார்த்தி என்னைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கோ அல்லது மற்ற பெரியவங்க வீட்டுக்கோ போய் கூட இருந்து பரிமாறுறாங்க அப்படின்னா, அந்த நன்மை நன்மை தானே, நன்மை நன்மை தான், அதுல ஒண்ணு ஆட்ட மாட்டோம் இல்ல. சரி எல்லாரும் போறாங்க, நாமளும் தான் ஒரு தடவை வந்து கிரிவலம் வள வள விடுமே அப்படின்னு வர்றான். நன்மை நன்மை தானே, நினைச்சோ நினைக்காம செஞ்சா நல்லது தானே அல்லவா? அப்ப என்ன வருது, நன்மையும் வருது தீமையும் வருது, அதுதான் இருவினை. இருவினைன்னு சொல்றோம். அப்போ நன்மை செய்தால் அதனால் வருகிற அனுபவம் நல்வினை என்றும், தீமை செய்தால் அதனால் வருகின்ற அனுபவம் தீமை என்றும் சொல்றோம். அதுதான் நல்வினை தீவினை இருவினைன்னு சொல்றோம். அதனால் நமக்கு இந்த பெரிய என்ன பண்றான் ஆண்டவன், என்ன பண்றான், இந்த இருளை நீக்குவதற்காக பிறவி கொடுக்கிறான். இப்ப வாங்க நம்ம பகுதிக்கு. எது இப்ப இவ்வளவு சொன்னது வேறு கதை இல்ல. சிவபுராணமி, வல்வினையேன் தன்னை மறைந்திருந்தாயம் பெருமான். அது வரைக்கும் முன்ன படிச்சிருந்தோம். வல்வினையேன் தன்னை, நிறைந்த வினை உடையவன் ஆகிய என்னை இந்த பிறவிங்கிறதுல கொண்டாந்து நீ போட்டிருக்கிற. எப்படி போட்டி கேட்டா, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இந்த ஆணவம் வேறு உயிர் வேறின்றில்லாது இருக்கிற ஒரு 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 பண்டில் இருக்குல்ல, ஒரு கட்டு இருக்குல்ல, அதை என்ன பண்ணார்னா பெருமான், அத வந்து தப்பி தவறி இந்த ரெண்டும் விலகி போட போகுதோன்னு சொல்லிட்டு விலகாது, விலகாம ஒன்றாயிடுவதோன்னு கட்டிட்டு ரெண்டையும் சேர்த்து கட்டாராம். எதனால, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. இது செய்த நல்வினை அது ஒரு கயிறு, இது செய்த தீவினை அது ஒரு கயிறு, இந்த ரெண்டு கயிறும் போட்டு இந்த உடம்பை கட்டாராம். நம்ம இப்ப நம்ம உடம்பு இப்ப எப்படின்னா இப்படி இருக்குன்னு அர்த்தம் கட்டி. இப்ப அப்படியான அர்த்தம், உயிர் அது அதோடு இணைந்திருக்கிற ஆணவம், இது ஒரு உருண்டை இது இருக்கு. இத வந்து என்ன பண்றோம், இந்த பிறவிங்கிறது கொடுப்பதற்காக என்ன பண்றோம், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால அந்த ரெண்டையும் கட்டி. இல்ல ஏன்னா தவறி போட போகுதுன்னு கட்டி, புறந்தோல் போர்த்து. இந்த உடம்புல என்ன தெரியுமா, இந்த ஆன்மாவோடு அந்த ஆணவத்தை நீக்குவதற்காக இந்த உடம்ப ரெண்டு கைத்தினால கட்டி இந்த கட்டிருக்கோம். கட்டினா இந்த பார்சல் வந்து வெளியில தெரியுமில்ல, அதிகமா இருக்குமில்ல போஸ்ட்மேனுக்கு போஸ்ட் மாஸ்டருக்கு, அதனால என்ன கேட்டாரு, அதை மேல ஒரு கவர் போட்டு மூடிக்கணும். மூடி கொண்டு பார்சல் கொடுத்தா அருமையா இருக்கு. எவ்வளவு சார் இது, 25 ரூபா அப்படின்னு பார்சல் போடுது. அது மாதிரிங்க இந்த ஆணவம் அதோடு கூடிய அந்த உயிர் இந்த ரெண்டையும் வந்து மேல கட்டின அந்த நல்வினை தீவினை ஆகிய கயிறு கட்டின கச்சாமிச்சான் இருக்கு. அதனால பெருமான் பார்த்தாராம் இந்த மாதிரி ஒரு புறந்தோல் போர்த்து எல்லாருக்கும் தோல் கொடுத்தான். அதுல பல டிசைன் நம்ம டிசைன் இன்னும் அந்த காலத்துல பெண்கள் பாக்குறதா வைக்கிறது புடவையில எத்தனை டிசைன் பாக்குறான் அப்படின்ட்டு. அது மாதிரி என்ன சில பேருக்கு சிவப்பான டிசைன், சில பேர் கருப்பானது, சில பேருக்கு மாஞ்ச வலையா இருக்கிறது. அதனாலதான் நம்ம உடம்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா, ஆண்டவனுக்கு கொடுக்குற அந்த உடம்பு எப்படி இருக்கு கேட்டா ஒரே மாதிரி இல்ல பாருங்க. ஒரே மாதிரி ஒன்னு அஞ்சரை, ஒன்னு மூன்றரை, ஒன்னு ரெண்டா பண்ண அஞ்சரை ஆறரை தாண்டினாலும் பனைமரத்துல பாவி என்ன மரத்தால பாவிங்கிறான். நீங்களே சின்னவன் இருந்தாலும் கத்திரிக்காய் காலங்க முளைச்ச மாதிரி பாவம். ஆமா சின்ன குறுகியா கத்திரிக்காய் காலங்க முளைச்ச மாதிரி கே கேன்னு வர்றான் அப்படிங்கிறது. ஒரேடியா பெருசாயிட்டேன் பனைமரம் மாதிரி வர்றையா. அப்ப உயர்ந்தாலும் தப்பு, சின்னதை கொடுவேன் இப்படி அகன்றாலும் தப்பு. எங்கதான் அரிசி வாங்குறாரு தெரியல கேள்டா கேள்டாங்கிறா பரவ நாமும் தான் சாப்பிட்டு சாப்பிட்டு பாக்குறோம் ஏற மாட்டேங்குது எடை. இந்த ஆள் எங்க வாங்குறாரு என்னது, எந்த திருவண்ணாமலை அரிசியான்னு கேளு, வேற எந்த அரிசியான்னு கேளு இல்லவா. ஒல்லியா போட்டாலும் செய்ய வேண வேண அவ்வளவு வேண என்னதான் பண்றது அழகா இருக்கும் சரிங்களா. கர்லிங் இருக்கும் இது இருக்கு திருக்குற்றால குறவஞ்சியில அவன் தெரிஞ்சுட்டு வர்றான் என் குடத்து எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு. குற்றால குறவஞ்சியில எப்படி இருப்பாடின்னு கேட்டா கண்ணங்கரியா இருப்பாடு என் குரத்தி கருப்பில் அழகியடா என் சிங்கி. என் சிங்கி என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா, ஆனா கண்ணங்கரியா இருப்பா அழகு சொட்டும்டா சொட்டும் கருப்பில் அழகியடா என் சிங்கி. ரொம்ப பேர் காலத்துல பதினாறுல இவெல்லாம் பார்த்தது குற்றால குறவஞ்சின்னு பண்ண. அது மாதிரி இவ்வளவு புறந்தோல் போர்த்து சரி இதுல உள்ள எக்கச்சக்கமான அழுக்கு. ஆமா பாரு கொஞ்சம் வெயிலா இருந்தா வேர் வந்துருது, கொஞ்சம் தண்ணியில இருந்துட்டு ஜுரம் வந்துருது ஜுரம் வந்துருது சரிங்களா. இது என்ன வேப்பூர் பாஞ்சி இப்படி சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டியது. இது என்ன கேட்டா என்னன்னா ரெண்டு நாளா பேச முடியலங்க, மழையில நனைஞ்சிட்டேன்னா ரகசியம் பேசுறோம் அப்படி ஆயிடுது. அதனால உள்ள இருக்கிற அந்த அழுக்கு இருக்குதே அதெல்லாம் தெரியாம புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி அழுக்கு இருக்கிற மாதிரிலாம் போட்டு மூடி இருக்காரு. அழுக்கு வரவும் செய்யும் ஆனா அது மூடியும் இருக்கும் தெரியாது. எவ்வளவு டிசைன் பார்த்தீங்களா எவ்வளவு அருமையானது. காதுக்குள்ள குறிஞ்சி இருக்கு ஆனா வெளியில தெரியுதோ. இப்ப என்னைக்கோ எடுத்து வரும்போதுதான் வருத்தவர். அது போல மூக்குள்ள இருக்கு பாயில எச்சில் இப்படி பாத்தீங்கன்னா பொழு அழுக்கு மூடி அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்து. இது வேற யாரு கதையும் சிவபுராணம் இல்ல நம்ம புராணம் இது. இப்போ ஆமா சிவபுராணத்தில் நம்முடைய புராணம் இது. இப்போ எல்லா நம்ம இங்க இருக்குமே அத்தனை பேருடைய புராணம். யாருக்கும் நீங்க இதுல ஏதாவது கருத்து வேற்றுமே இருக்கோ ஒருத்தர் நாத்தியான இல்ல ஏ உக்கார உன் தோல் இருக்கே. அதனால புறந்தோல் போர்த்து எதை கட்டிருக்காங்க, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிரை. இந்த உள்ள இருக்கிற மலம் நீங்குவதற்காக ஒன்பது வாசப்படி ஒன்பது ஜலதார. இந்த ஜலதார ஏன் ஒன்பது வச்சாரு அவ்வளவு உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஒரு கழிவறை இருந்தா போதாதான்னு கேட்டா இது ஒண்ணுக்குள்ள வந்தாதானே இது அவ்வளவு இருக்கு. என்னது குறும்பியா இருக்கிறது இப்படித்தான் வர்றீங்கிறது, சளியா இருக்கிறது இப்படித்தான் வரீங்கிறது, எச்சலா இருக்கிறது இப்படித்தான் வர்றீங்கிறது, சிறுநீரா இருக்கிறது வேறொரு வழியா வருது, மலமா இருக்கிறது இன்னொரு வழியா வருது, சிவ சிவ பூலையா இருக்கிறது இப்படித்தான் வரீங்குது. என்ன சார் கண்ணை கொஞ்சம் தொடச்சுங்க அது என்ன தேச்சிக்கல நாலு வருஷமா. அதனால அப்படி இப்ப எல்லாம் எல்லாருடைய அட்வைஸ் என்ன தெரியுமா என்ன தேச்சிக்க வேணான்னு. ஏன் மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை. இந்த மலக்கழிவு நீங்குவதற்காக ஒன்பது வாசல் வச்சிருக்கானா. எத்தனை கண்ணு ரெண்டு ரெண்டுலயும் போல வரும் ரெண்டு, காது ரெண்டு ரெண்டு ரெண்டா, நாலு மூக்கு ஒண்ணு அஞ்சு, பாய் ஒண்ணு ஆறு சரிங்களா. மூக்குலயும் ரெண்டு துவாரம் இருக்கு
ஏழு. சிறுநீர்க்கடியை ஒண்ணு, மலக்கடியை ஒண்ணு, ஏழு ரெண்டு ஒன்பது. இந்த ஒன்பது இருக்கு. தன்னுடைய அப்பர் சுவாமிகள் கடைசியா சொல்றார்.